கண்ட மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான பேட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரம்.
காதலை பாடாத கவிஞர்கள் இல்லை, காதலை பாடாவிட்டால் அவன் கவிஞனும் இல்லை. இன்றைய கள்ள மனத்தின் கோடியிலே கவிஞர் வைகை செல்வன்.
தீராதது காதல் தீராதது தீர்வாக
வணக்கம் கவிஞர்.
வணக்கம். வணக்கம் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும்.
கவிஞர் அவர்களே, உங்களின் ஒரு கவிதை இருக்கிறது, நான் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு சின்ன வயதில் அம்மை ஊசி குத்திய டாக்டரை, காதலின் மீது நீங்கள் வைத்திருக்கும் ஆழமான பற்றை அழகாக இரண்டு வரிகளில் அடக்கிவிட்டீர்களே.
அதாவது ஒரு காதலை ஒரு உணர்வை சொல்லுகிற போது நம் வாழ்க்கையோடு அவற்றை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிற போதுதான் அதில் ஒரு வழி இருக்கும். ஒரு உண்மையை சொல்லுகிற போதுதான், நமக்கு நடந்ததை சொல்லுகிற போதுதான் அதிலே வாழ்வியல் தத்துவம் ஒளிந்திருக்கும். மிகைப்படுத்தி சொல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சொல்வது. உதாரணமாக திருவிழாவின் போதுதான் உன்னை இவ்வளவு கிட்டத்த பார்க்க முடிகிறது. கண் மங்கிய என் அப்பத்தா ஒத்தர் ரூபாயா ரெண்டு ரூபாயா என உத்து உத்து பார்ப்பதை போல. இது நடக்கிற எல்லாரும் இயல்பு. அந்த இயல்பான ஒன்றை காதலை மையப்படுத்தி சொல்லுகிற போது அந்த கவிதை காலம் கடந்து நிற்கிறது. இதுதான் என்னுடைய கருத்து.
உங்களின் இன்னும் ஒரு கவிதை இருக்கின்றது, இந்த சட்டை அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை கலட்டவே இல்லை, ஒரு வாரமாக அழுக்குடனே அலைந்தேன் என்று.
ஆமா. ஓ, அதாவது வந்து இந்த சட்டை அழுக்காக இருக்கிறது என்று சொன்னதற்காக அதை நான் கலற்றவே இல்லை அப்படின்னு. ஒரு வாரமாய் அழுக்காக அலைந்தேன் அப்படிங்கிற அந்த கவிதை உணர்வுபூர்வமா அந்த கவிதைகள் அமைஞ்சிருக்கும். நீ நிறுத்தன்று சொல்வதற்கு ஒரு கெட்ட பழக்கம் வேண்டாமா, அதனாலதான் சிகரெட்டு பிடிக்கிறேன். அப்புறம் வந்து வேறொரு காதலன் வந்து போயிடறா, வேறொருவனை மணந்துகள் வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. புதிய இடத்தில் நடுவதற்கு பிடுங்கி போன செடிகள் இருக்கும், பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய். அந்த உணர்வுகளை வந்து எனக்குள்ள ரொம்ப எத்தனையாவது பாராட்டாங்க. இயக்குனர் மகேந்திரன் அந்த கவிதையை பாராட்டி அவருடைய படத்துல முழு பாடல்களுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கினாரு.
இன்னொரு கவிதை இருக்கிறது, சரி என்று சொல்லு உன் அண்ணனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வானை பிழிந்தெடுத்தால் நீளம் வடிந்திடுமோ என ஒரு மாபெரும் கவிஞன் எழுதி வைத்தான். அதுபோல நான் நினைக்கிறேன், உங்கள் கவிதைகளை பிழிந்தெடுத்தால் காதல் வடிந்திடுமோ என்று. அதாவது காதலையே அதிகமாக உங்களின் கவிதைகளில் கையாண்டுள்ளீர்களே.
சமூக உணர்வுகளை நான் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறேனே. அதாவது ஒரு திருமணம் செய்கிற ஒரு பெண்ணை பெற்று திருமணம் செய்கிற ஒரு தகப்பனுடைய கண்ணீர் என்று ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறேன். தன் காட்டை விற்று ஊர் ஊராய் அலைந்து கடன் வாங்கி தன் பெண்ணுக்கு திருமணம் செய்யும் தகப்பனிடம் எப்படி இவர்களால் இப்படி சொல்ல முடிகிறது, கல்யாண சாப்பாடு சுமார்தான் என்று. அப்புறம் அந்த ஒரு சாதிய குடும்பங்களை பற்றி ஒரு கவிதை, தாக மிகுதியால் பொதுக்கிணற்று நீரை குடித்து விட்டு ஆதி திராவிட சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து, அவனுக்கும் சேர்த்துத்தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும். அது இன்னொரு கவிதை, தான் சம்பாதித்ததை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று தனிக்குடித்தனம் போனார்கள் கை நிறைய சம்பாதிக்கும் தம்பதிகள். இப்போது கணவனுக்கு வேலை போய்விட தனித்தனியாய் குடித்தனம் செய்கிறார்கள். ஒரு அலுவலகத்துல ஒரு அதிகாரி எப்படி இருக்கிறாருன்றதுக்காக நான் போய் அனுபவப்பட்டு இந்த கவிதை எழுதினேன். வந்தவரை உட்காருங்கள் என்று சொல்லாமலேயே அரை மணி நேரமாய் நிற்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பவரின் சுவற்றை சுற்றிலும் 20-30 சாமி படங்கள்.
இப்படி ஒரு நல்ல கவிஞனாக கவி பாடி கொண்டிருந்த நீங்கள் எப்படி இந்த சினிமாவுக்குள் சிக்கிக் கொண்டீர்கள்?
நான் வந்து சேனா படத்துல தான் நான் அறிமுகமானேன். இசையமைப்பாளர் இமான் அதற்கு மெட்டை மெசித்திருந்தார். அதுல வந்து ஒரு பாடல், தீராதது காதல் தீராதது, தீயாகுதே உந்தன் பார்வைகளே, தீயானது காதல் தீயானது, தீமூட்டுதே உந்தன் சாலைகளே அப்படின்னு ஒரு பாடல் நான் எழுதுன முதல் பாடல். இல்ல அது ஓரளவு அது அந்த பாடல்கள் பிரபலம் அடைந்தது. அந்த பாடல்களின் வாயிலாக விசில் ஒரு படம் கிடைச்சது, வயசு பசங்க அப்படின்னு ஒரு படம் கிடைச்சது, சுக்கரன் சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர் அவங்களுடைய துணைவியார் சோபா மேடம் பாடினாங்க அந்த பாடல். பஞ்சு மெத்த வச்சிருக்கேன் பாத்துக்க மாமா, பத்த வச்சா பத்திக்கிறோம் வச்சுக்க மாமா,
வச்சிருக்கேன் பாத்துக்க மாமா, பத்த வச்சா பத்திக்கிறோம் வச்சுக்க மாமா,
காத்தடிச்சு தாமணி தான் தூக்குது பாமா, கண்ணு ரெண்டும் கூசிட்டு காப்பாத்துறாமா.
விஜய் ஆண்டனி இன்றைய பிரபலமான இசையமைப்பாளர் வந்து அந்த படத்தினுடைய அறிமுகம், அவருடைய நண்பர், அவர் மூலாந்து அவரு அதில் சேர்ந்து பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதே தளத்தில் செயல்படுவதற்கு என்னால் இயலவில்லை. ஒரு பாடலாசிரியர் என்பவன் இசையமைப்பாளர் சுற்றியே வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். இசையமைப்பாளரோடும் இயக்குநரோடும் ஒத்த உணர்வு கொண்டும் அவர்களிடத்தில் தொடர்ந்து தொடர்பு கொண்டும் இருந்தால்தான் பாடல்கள் வாய்ப்பு கிடைக்கிறது.
கவிஞர் அவர்களே, தமிழ் சினிமாவுக்குள் விழுந்து தத்தளித்து போனீர்கள் போல் தெரிகிறது. உண்மையில் அங்கு என்னதான் நடக்கிறது என்று சொல்லுங்களேன்.
தற்போதுள்ள சினிமா துறையில் இசையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அது சில இசையமைப்பாளர்களை பொறுத்து குறிப்பிட்ட சில பேரை சொல்ல விரும்புகளை குறிப்பிட்ட சில இசையமைப்பாளர்கள் மெல்லிசையின் மீது காதல் கொண்டவர்கள் அவர்கள் பாடல் வரிகளை சிதைக்காமல் இசையோடு கோர்த்து கொண்டு நகர்த்தி செல்கிற ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் வந்து இசையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதை தவிர பாடல் வரிகள் அமுங்கி போய்விடுகிறது. பெரும்பாலும் கீபோர்டு வாசிப்பவர்கள் எல்லாம் இசையமைப்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது எப்படி பாடல்கள் வெளியே வரும்? இதுதானே என்னுடைய நிலைமை. ஆனால் ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், அசராஃப், ஒரு கவிஞன் என்பவன் வந்து பாடல்கள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார்கள். அது அந்த பாடல்கள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்களுக்கு வந்து எது கிடைத்தாலும் எழுதலாம் என்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் வளைந்து கொடுக்கலாம், மடிந்து கொடுக்கலாம், ஆனால் ஒடிந்து விடக்கூடாது. உள்ளத்தில் இருக்கிற அந்த நேசிப்பு உணர்வு தான் ஒரு வெளியே கொண்டு வந்து தாக்கணும். அது இளையராஜா இடத்துல இருந்தது, என்ன விஸ்வநாதத்துல இருந்தது, பல்வேறு இசைப்பாடத்திலும் இருக்கிற உண்மை என்று சொல்ல வேண்டும். அந்த உணர்வுகளை நீங்கள் வந்து மையப்படுத்த வேண்டும், ஒருவனை பாதிக்க வேண்டும். எனக்கு மிகுந்த சந்தோஷம், 10 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய காதல் மனப்பாட பகுதி என்கிற அந்த புத்தகத்தை நூலை படித்து அந்த கவிதைகளுடைய உணர்வுகள் உங்களை தாக்கிய காரணத்தினால் என்னிடத்திலே நீங்கள் நேர்காணலுக்கு அழைத்திருக்கிறீர்கள் இலங்கையிலிருந்து. உள்ளபடியே நான் எழுதியதை விட நீங்கள் சொல்லுகிற அந்த இந்த கணத்தில் நான் மிகுந்த சந்தோஷத்தில் நான் ஆழ்ந்திருக்கிறேன். நான் எப்படி இந்த கவிதைகள் எனக்குள்ளே எழுதுகிற போது எனக்குள்ளே உணர்ச்சி வசப்படுத்தியனோ அதே உணர்வை அசரத்தோடத்தில் பேசுகிற போது உணர்ந்தேன். எது நம்ம இருவரையும் சேர்த்தது? கவிதை அல்லவா? எத்தனையோ பேர் கவிதை எழுதுகிறார்கள், உணர்வு இல்லாத கவிதைகள் செத்து போகும், உணர்வில்லாத இசை செத்து போகும். ஒரு இசையை கேட்டால் மனிதன் மனிதனுடைய இதயத்துக்குள்ளே ரம்யமான ஒரு சூழலை எடுப்ப வேண்டும். வெறும் காட்டுக்கத்தல் ஒரு இசை என்று சொன்னால் அதற்கு பெயர் எப்படி இசை என்று அழைப்பது? அதற்கு அதாவது வந்து வாத்தியத்தில் இல்லை, சங்கீதம் வாசிப்பவரிடத்தில் இருக்கிறது.
கண்டனக்க பாட்டு ஒண்ணு பாடட்டுமா, தம் குட்டப்ப ஆட்டம் ஒண்ணு போடட்டுமா, ரதிரிக்கு மட்டும் இங்க தங்கட்டுமா, நாங்க ரகசிய பூஜை ஒண்ணு.
கவிஞர்கள் என்றாலே கள்ளமணத்தின் கோடியிலே அதற்கு ஒரு தனி இடம் உண்டு. அதிலும் தமிழ் சினிமாவுக்குள் தடைக்கு விழுந்த தனித்துவம் மிக்க கவிஞர் ஒருவரை இன்று நாம் சந்தித்தோம்.
கள்ளமணத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ளமணத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப்.